ಅವ್ಯಾಖ್ಯಾ ಪ್ರಕಟಿತ ಪರಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ಯುವಾನಂ ವಶಿಷ್ಠಾಂ ದೇವತ ಸೃಗಡೈರಾವೃತಂ ಬ್ರಹ್ಮನಿಷ್ಠೈ ಆಚಾರ್ಯೇಂದ್ರಂ ಕರಕಲಿಖಜನ್ಮುದ್ರಮಾನಂದಮೂರ್ತಿಂ ಸ್ವಾತ್ಮಾರಾಮಂ ಮುದಿತವದನಂ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿಮೇಡೇ ವಿಶ್ವಂ ದರ್ಪಣ ದೃಶ್ಯಮಾನ ನಗರೀ ತುಲ್ಯಂ ನಿಜಾಂತರ್ಗತಂ ಪಶ್ಯನ್ನಾತ್ಮನಿ ಮಾಯಯಾ ಬಹಿರಿವೋದ್ಭೂತಂ ಯಥಾ ನಿದ್ರಯಾ ಯಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಕುರುದೇ ಪ್ರಬೋಧ ಸಮಯೇ ಸ್ವಾತ್ಮಾನಮೇವಾದ್ವಯಂ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುಮೂರ್ತಯೇ ನಮ ಇದಂ ಶ್ರೀ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ. ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಅಷ್ಟಕಂ ಭಗವತ್ಪಾದಾಳ್ ಅನುಗ್ರಹ ಪಂಡಿನಿಧಾನ ಸ್ತೋತ್ರಂ. நேத்தோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் 3 வருஷம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு வாழ்க்கையில் இடையூறுகள் இல்லாமலும் மனசு நிறைவோடையும் சரீரம் ஆரோக்கியமாகவும் ஞான உறுதியும் ஏற்பட்டோம்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பகவத்பாதால் பண்ணினான எல்லா ஸ்லோகங்களையும் பார்ப்போங்கிற ஒரு சங்கல்பம். இதுவரைக்கும் உபனிஷத்துகளை பார்த்தோம். இங்க பகவத்பாதால் பண்ணதான ஸ்லோகங்கள்ல சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி இப்படிப்பட்டதான கிரந்தங்கள் பார்த்தோம். ஆனா இன்னும் சில முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு. அவைகள் சுப்பிரமணிய புஜங்கம், கணேச புஜங்கம், தேவிமானசஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதை பார்க்கக்கூடியதான வாய்ப்பு ஏற்படலை. அதற்காக இப்ப என்ன பண்றோம், ஆச்சாரியால் பண்ணியிருந்தான எல்லா ஸ்லோகங்களும் அதை மைனர் ஒர்க்ஸ்னு ஆச்சாரியாளுடைய ஸ்லோகங்கள்னு சொல்லி போட்டிருக்க புஸ்தகமே, அதை வாங்கிட்டா வரிசையா எல்லாம் பார்க்கலாம். சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், இப்படி நிறைய ஸ்லோகங்கள் சாதாரணமாக யாரும் பார்க்காதான ஸ்தோத்திரங்கள் அவைகள்லாம் இருக்கு. ஏன்னா இங்கே பாரதிய வித்யாபவனில் இங்கே அமைச்சிருக்கிறது என்னென்னா பகவத்பாதாளுடைய ஸ்லோகங்களை படிக்கணும்ட்டு. அதை பற்றி ஒன்றும் வேற படிக்கப்படாதுன்னு இல்லை, அது மெயினாக இருக்கிறதுனால இதை வாசிச்சுட்டு அப்புறம் மீதி எல்லாம். இப்போ சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் நடந்துட்டுருக்கு. இதான படம் லலிதா திரிசதி எடுத்துப்போம். இப்படி அது புதன்கிழமை பார்க்கலாம் போயிட்டுருக்கு. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆச்சாரியாளுடைய ஸ்லோகங்கள் எல்லாமும் படிக்கணும் அப்படின்னு. நல்ல முதல்ல கணபதியினுடைய ஒரு ஸ்லோகம், கணபதி பஞ்சரத்னம், அதற்கு பிறகு சுப்பிரமணிய பஞ்சரத்னம், ஏதன் மத்தியில் மாத்ரு பஞ்சகம், இப்படி சில இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வரிசையாக எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது குரு பிரசாதம். அந்த குரு அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான குரு ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு முதல்ல பார்ப்போம். இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு இருக்க, அஷ்டகம்னு சொன்னால் 8 ஸ்லோகங்கள்னு அர்த்தம். ஆனால் இதில் 10 ஸ்லோகங்கள், 11 ஸ்லோகங்கள் இருக்கு. 11 ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகம் மௌன வியாக்கியான்னு சொல்லுக்கு பார்த்தல, இது தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு சேர்ந்தது இல்லை. இது அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இப்படி லலிதா சஹஸ்ரநாமம்னு சொன்னா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னு சொன்னா முதல்ல சிந்தூர் ஆர்ட விக்கிரகம்னு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்க சொல்லும் பொழுது முதல்ல விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரான்னு சொல்றதா இருந்தாலும் பூபாதவ் யசேனாரின்னு ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, அதே போலயே இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு தியான ஸ்லோகம் மௌன வியாக்கியாங்கிற ஸ்லோகம். கடைசியில சர்வாத்மத்வம் இது ஸ்புடீகிருதமிதம் அப்படின்னு இருக்கிற ஸ்லோகம் இருக்கு பார்த்தல, அது ஃபலஸ்ருதி. ஸோ இந்த ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு, 9 ஸ்லோகங்கள். 9 ஸ்லோகங்கள்ல நடுவுல ஒரு ஸ்லோகம் பின்னால யாரோ சேர்த்தாரு சொல்றா, இருந்தாலும் அதுவும் நன்னா இருக்கிறதுனால இதோட சேர்த்துப்படுத்திவிட்டோம். அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது கடைசி கிளாஸ்ல சொல்லுவேன். இப்பதான் இன்டர்போலேஷன் எது யார் ஜாஸ் பண்ணினா இந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு. அது ஏன் அந்த ஸ்லோகம் தனியா சேர்த்திருக்காரு எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி கண்டுபிடிச்சு, அதுக்கும் ஒரு யுக்தி இருக்கு. இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமானது 11 ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கு. தட்சிணாமூர்த்தி அட்டகம்னு சொல்லுவோம், இருந்தாலும் 11 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாமூர்த்தின்னு சொல்றமே, இதுக்கு என்ன அர்த்தம்? தெக்க பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி, தட்சிணம்னா தெக்கு, தெக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கார், அதனால தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ரொம்ப பேர் சொல்ற. நன்னாத்தான் இருக்க, ஆனா அவர் தெக்க பார்த்துட்டு உட்கார்ந்தா நீங்க எங்க பாக்குறேன் பார்த்துக்க, ஆனா உங்களுக்கு தெக்கு தியார் பயம் இல்லைன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, யம தர்மராஜாவுடைய பயம் இல்லை உங்களுக்கு. சிவநாம ஸ்மரணம் இருந்ததுன்னா கிங்கரி யமஹா, அந்த பகவானுடைய நாம சொல்லும் பொழுது அவரை மனசால் நினைச்சணும், சந்திரசேகர மாஸ்திரையே மமா கிங்கரிஷ்யதி வை யமஹா, அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருந்தா இனிமேல யம பயமானது கிடையாது அப்படின்னு விசேஷமாக சொல்றதுக்காக தட்சிணாமூர்த்தின்னு சொல்றது. இன்னொரு அர்த்தம் என்ன, தாட்சிணியம் இருக்கக்கூடியதான மூர்த்தி. தாட்சிணியம்னா நமக்கு எப்பாவது நம்ம எப்படியாவது இவ்வளவு ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு தாட்சிணியம். அதே போலயே நம்ம பாருங்க, யாராவது பத்திரிக்கை கொடுக்கறா கல்யாணத்துக்கு, நம்மளால போக முடியல, இல்லாத போனாலும் போய் தான் ஆகணும் சார், தாட்சிணியம்னா அப்படிங்கிறது. இந்த தாட்சிணியம்னா என்ன அர்த்தம், நம்ம போய்த்தான் ஆகணும், நம்மளால முடியாத போனாலும் கஷ்டத்தை சகித்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு சகாயம் பண்ணணும், அவ சொன்னபடி நம்ம கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு, இதுக்கு தாட்சிணியம்னு பேர். தட்சிணனா இருக்கனுடைய பாவத்துக்கு தாட்சிணியம்னு பேர். சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தேல, அவளுடைய சொல்ல தட்டப்படாதுங்கிற ஒரு எண்ணம், நமக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்டதான தாட்சிணியத்தோட கூடின மூர்த்தி அவர். என்ன குருமூர்த்தியும் இல்லோ, குருங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், குகாரோ ஹந்தகாரஸ்யா ருகாரஸ் தன்னிரோதகா, என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒன்னும் தெரியாத போனாலும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கு நல்ல கொழிக்கு கொண்டு வரணும், இதுதான் குருவுடைய நிலை. குருங்கிறபடி நீங்க ரெண்டு சாஸ்திரங்கள் வாசிச்சவங்க அப்பதான் என்னால சொல்ல முடியும், எனக்கு டைம் இல்லை, எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லப்படாது. குருங்கிற இப்படி ஒண்ணுமே தெரியாம வந்திருந்தாலும் அவனுக்கு தனக்கு சமானமாக ஆக்கணும், இதுதான் குருவுடைய சுரூபம். குரு என்ன பண்ணிட்டு இருக்கார், சிஷ்யனை விட கீழ்நிலைக்கு இறங்கி சிஷ்யனை தன்னை விட உயர்ந்ததான நிலைக்கு ஏத்துறவர், அதான் குருஸ்வரூபம். ஆகையால் குகாரோ ஹந்தகாரஸ்யா ருகாரஹா தன்னிரோதகா, அவளுடைய அறியாமையை போக்கடித்து அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை சம்பாதித்து கொடுக்கிறவருக்கு குருன்னு பேர். அப்படிப்பட்டதான குருவாக இருக்கார் தட்சிணாமூர்த்தி. எப்படி குருவாக இருந்தார், அவர் பாட்டுக்கு கைலாசத்துல இருந்தார், ஆத்மாராமனா இருந்துட்டு இருந்தார். ஆத்மாராமனா இருக்கக்கூடியதான அவரை சிஷ்யாள் யார, சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதர்னு நாலு பேர். இவளுக்கு ஆத்ம ஜானம்னா ரொம்ப இஷ்டம். நாம எல்லாம் பாருங்க, லட்டு இஷ்டம் இட்லி இஷ்டம்னு சொல்றோம், காலமுறை எது வேணும்னா இது வேணும் அப்படிங்கிறோம். அந்த இஷ்டம்ங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம், இச்சா விஷயம், நாம் அதை விரும்புவது. ஸோ எது விரும்புகிறோமோ அது இஷ்டம்னு சொல், எனக்கு இஷ்டம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே போல எல்லோரும் ஒவ்வொன்றும் விரும்புகிறா, இவா எதை விரும்பிட்டு இருக்கா, ஆத்ம ஜானத்தை விரும்ப, ஏன்னா நாம் அதை ஏன் விரும்பலை தெரியுமோன்னு, நமக்கு அது இல்லை, அது வந்துருச்சுன்னா அதையே விரும்புவோம், அது தெரிஞ்சதுன்னா அதை விரும்புவோம், அதை தெரியல நமக்கு. நமக்கு இந்த லௌகிகமான விஷயங்கள் தான் இருக்கு, இதுலயே சுகம் இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம். நாம் லௌகிகமான விஷயங்கள் எது எது இருக்கோ, நல்ல வாசனை, நல்ல சொல்லு, நல்ல தின்பண்டங்கள், இவைகள்லயும் பார்த்து இவைகள்னாலதான் நமக்கு சுகம் வருகிறது எனக்குடையதான எண்ணத்துல இருந்து கொண்டு இதையே வேணும் என்று நம்ம கருதி கொண்டிருக்கோம். ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கு, எது இருந்தால் இனிமேல கஷ்டமே இருக்காதோ, எப்பொழுதுமே ஒரு துன்பமே வராதோ, துன்பமே தோணாதோ, அப்படிப்பட்டதாரும் ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால நாம் அதை ஆசைப்படல. ஏன்னா இந்த ஆசைங்கிறது எப்ப வர தெரியுமோ, நான் அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு சாஸ்திரத்துல சொல்லி, எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், அது சாஸ்திரத்தை சொன்னா புதுசா இருக்கா மோல மாதிரி காணப்படும், கேட்ட பிறகு எனக்கு தெரியுமே சார் மொழி. அது இப்ப ஆசை எப்ப வருது சார், யோஜனை பண்ணி பாருங்க, முதல்ல அந்த பொருளை அறிந்தால் தான் ஆசை வரும். ஸோ ஜானாதி இச்சதி யததே, பொருளை அறிகிறான், அப்பொருளில் ஆசைப்படுகிறான், பிறகு அப்பொருளை அடைய முயற்சி செய்கிறான். தெரியாத பொருளுக்கு உங்களுக்கு ஆசை வருமா? வர வராது. இந்த பொருள் வேணும் எனக்கூடியதான ஆசை வரணுமே, ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் இருக்கு என்கிறத நீங்க அறியணும். அது கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. சொர்க்கலோகம் வேணும்னு நினைக்கிறோம், பார்த்துருக்கேளோ சொர்க்கலோகத்தை, கேள்விதான் பட்டிருக்கேன். அங்க என்ன கல்பவருஷம் இருக்கா சார்? அது கீழே போய் நம்ம கேட்டோம்னா எது கேட்டாலும் கொடுக்குமா? அது போல இருந்ததுன்னா ஒரு கொடியாவது அதை ஒரு சின்ன கிளைய உடச்சு கண்டு நம்ம மாத்து பாக்கடையில வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் ஆசை வருது. அது விவகாரம் என்ன? அது முன்னாலும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அறியப்பட்டிருக்க பிறகு அதெல்லாம் ஆசைப்படுவேன். அதுல ஆசைப்பட்ட பிறகு ஆசை உங்க மனசுல வந்துருதுன்னு வச்சுங்களேன், இனிமேல உங்களால சும்மா இருக்க முடியாது. இந்த ஆசை அந்த என்ன பண்றத மனுஷனை தூண்டிண்டே இருக்க, இது வேணும்னு நினைச்சே, இது உனக்கு இஷ்டம், நீ அதை முயற்சி பண்ண, அடை 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 அப்படின்னு அதை அடையறதுக்காக மனுஷனை தூண்டிண்டே இருக்கு. காமையே பிரவர்த்தகா அப்படின்னு அது உங்களை தூண்டிண்டே இருக்கு. இப்படி லோகத்தில் நடக்கிறது. அதே போலயே இந்த சனக்காதிகளுக்கு ஆத்ம ஜானம் தெரிஞ்சிருக்க, அந்த அறந்த அனுபவிச்ச அந்த ஆத்ம ஜானத்தை எப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருக்கணும்னு பார்க்கிற. ஏன்னா நம்ம என்னதான் உயர்ந்ததா நிலையில இருந்தாலும் மறுபடியும் இந்த சம்சாரத்துக்குள்ள இருந்தா மாட்டிக்கிறோம். என்னதான் வேதாந்தம் வாசிச்சாலும் என்ன இருந்தாலும் ஆத்துக்கு போறதுமே அந்த சூழ்நிலைகளை பிடிச்சுக்கிறது. அது பிடிச்சுக்காம அந்த நிலையிலேயே இருக்கணும், அப்படியே ஆனந்தமான நிலையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணும். அதற்காக என்ன பண்ணினா மகா பரமேஸ்வரனை தியானம் பண்ணின. ஏன் சார் மகாவிஷ்ணுவை வேற யாராவது தியானம் பண்ணப்படாதா? பண்ணிருக்கலாம். அவ என்ன நினைச்சா அஜ்ஞானம் இச்சேன் மகேஸ்வராது. ஒவ்வொருத்தர் பகவான் இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல பார்க்கலாம், அது சுலபமாக அடையலாம், நிச்சயமாக அடையலாம் அப்படின்னு. இப்ப ரெவின்யூ ஸ்டாம்ப் வேணும்னு நீங்க நினைக்கிறேன், எங்க போறேன், போஸ்ட் ஆபீஸுக்கு போனேன்னா நிச்சயமா கிடைக்கும். பெட்டிக்கடையில போனா கிடைக்குமா கிடைக்காதான்னு? கிடைக்கலாம். நான் வேண்டாம்னா
சொன்னேன்
விலை கூட, அதோட மட்டும் இல்ல சில சமயத்துல கிடைக்கும் சில சமயத்துல இல்லையம்பா. ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல போனா நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே பரமேஸ்வரனிடத்துல ஞானம் எப்பொழுதும் இருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கர அதிச்சே சில சிலது சில பேருக்கு எப்பவுமே இருக்கு. உடம்புல ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சூரியனை வழிபடணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத். நம்மத்துல எப்பொழுதுமே காசு இருக்கணும், தொட்ட இடத்துலாம் காசு இருக்கணும், நிறைய காசு இருக்கணும், சௌக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு ஹோமம் பண்ணணும், அக்னிய ஹோமம் அக்னிய பூஜை பண்ணணும் அப்படின்னு இத பண்ணினால் உங்களுக்கு வீடு நிலைக்க தங்கம் இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாமும் இருக்கு. ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத். பிறகு ஞானம் மகேஸ்வராதிச்சேத். ஞானமானது வேணும்னா பரமேஸ்வரனை வழிபடணும். மோட்சமிச்சேத் ஜனார்தனாத். மோட்சம் வேணும்னா பரமேஸ்வரனை மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணணும் இப்படின்னு சொல்றது. இவளுக்கோ ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்காக என்ன பண்ணின? பரமேஸ்வரனை வழிபட்ட. பரமேஸ்வரன் பார்த்தாரோ எப்ப மிக உயர்ந்ததான மனுஷியாள், நல்ல எண்ணம் உள்ளவா, வைராக்கியம் உள்ளவா, இவாளே கேட்கிறான்னு நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம்மளுடைய ஒரு வசதியை குறைச்சுண்டாலும் பரவாயில்ல, இவாளுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக கைலாசவாசியா இருந்தவர், பார்வதி பரமேஸ்வராளாக இருந்தவர் என்ன பண்ணினார்? அம்பாள தனியா இருக்க சொல்லி தான் வடபட்சத்துக்கு மூலத்துல உட்கார்ந்து ஆலமர தடியில உட்கார்ந்துட்டு என்ன பண்ண தியானம் பண்ண தொடங்கினார். அந்த பரமேஸ்வரனுடைய திக்கு திக்குல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான தியான மூர்த்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூர்த்திக்கு தான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த வடிவம் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு வடிவத்துக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். மூர்த்தின்னா உருவம்னு அர்த்தம். கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணன் போன்றதான உருவம், ராமமூர்த்தி ராமன் போன்றதான உருவம், தட்சிணாமூர்த்தி தாட்சிணியம் உள்ளதான உருவம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற கோலம் இருக்கிறதுல அவரை என்ன பண்ணின? பேசி சொல்றதுங்கிறது ரொம்ப குறைச்சல். சில விஷயங்களை பேசலாம், சில விஷயங்களை பேச முடியாது. உபதேசம் பண்றதுன்னு சொன்னா சாதாரணமாக சில பதார்த்தங்களை உபதேசம் பண்ணலாம், வாயால சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சில பதார்த்தங்கள் தான் முடியும், எல்லாத்துக்கும் முடியாது. நாம சொல்லக்கூடியது ஏதாவது எடுத்து சொல்லுங்களேன் அப்படிங்கிற எடுத்து சொல்லலாம், எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது. டாக்டர் கிட்ட போறார், தலைவலியா இருக்கு, தலைவலின்னு தான் சொல்ல முடியும். எப்படிப்பட்டதான தலைவலி உங்களுக்கு தெரியும், மைக்ரைன் தலைவலியா இல்ல சாதாரண தலைவலியா? அது ஆயுர்வேத டாக்டர் வந்து ஒவ்வொன்னா கேக்குற, பின்னால குத்துறா போல வந்ததா, உலக்கையால இடிக்கிறா போல வருதா, முதல்ல கொஞ்சமா வந்து வளர்ந்துட்டே போறதா, இல்ல வரும்பொழுதே மேல வந்துடுறதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னா, ஐயா முதல்ல எனக்கு தலைவலி, உங்க கேள்வி இதை விட ஜாஸ்தியா தலைவலிய கொடுக்கறது அப்படியும் போய். ஆனா இந்த தலைவலி எப்படிப்பட்டதுன்னு உங்களால எடுத்து சொல்ல முடியுமோ? முடியாது. தலைவலின்னு ஜென்ரலா சொல்லலாம். அதே போலயே ஒரு சின்ன பொண்ணு 4 வயசு, உனக்கு வெக்கம் இல்லையான்னு வச்சார், வெக்கம்னா என்னதுன்னு கேட்டுட்டா, எப்படி வெக்கம்னு சொல்வேன் அந்த குழந்தைக்கு. சோ இந்த விவகாரங்கள் இன்னொரு 10-15 வருஷம் ஆகட்டும், உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்க, இப்ப என்ன கேட்கிறாவா? அப்ப நிறைய விஷயங்கள் நாம் எடுத்து சொல்ல முடியாது. சிலத சாலவருக்கும் அனுபவ வேத்தியமே காணி அப்படிங்கிற தியாகராஜா சொல்லும் பொழுது, இத அனுபவிக்கலாமே தவிர எடுத்து சொல்ல முடியாது. ஆகையால் அவர் பார்த்தாராம், இவாளோ ஞானத்தை கேட்கிறா, அவளுக்கு ஞானம் கொடுக்கணுமே, ஆனால் நான் எப்படி இருக்கணும், அந்த நிலையில நான் இருக்கணும். அந்த நிலையில நீங்க இருந்தா பக்கத்துல இருக்கிறப்ப தானா புரியும். ஒரு மனுஷனுக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும் அப்படின்னா, நாம் அறிந்தவாளா இருந்துட்டு அங்க இருந்தோமையனா, அவ சாதாரணமா பேசும் பொழுதே அறிவு தானா வந்துடும். இத நம்ம நாட்டுல சொல்லி கொடுக்க கூடியதான ஒரு வழி, ஏதோ அப்படின்னு கிடையாது. எது வேணுமையானால் அதுக்கு பரிபூர்ணமா இவரிடத்துல இருக்கணும். அந்த பூர்ணமான ஒரு நிலை இருந்ததையானால் இந்த சந்நிதியிலேயே எல்லா ஞானமும் வரும் அப்படின்னு அவர் ஞானமூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்க. அறிவானது நமக்கு எப்படி வருது? ரெண்டு விதமான அறிவு இருக்க. என்னது? ஒண்ணு அப்படியே நோற்று பண்ணிட வேண்டியது, புஸ்தகம் புஸ்தகம் நோற்று. இது சாதாரணமாக ஸ்திரீகள் போட்ட நோற்றுன்னு சொல்வா, தப்பது. ஏன்னா அவாதான் நோற்று பண்ணல, புருஷன் நோற்று பண்ணலையே, இவனுக்கு தெரியல. நாங்கெல்லாம் ருக்வேதம் 1000 பக்கம் நொற்று விவகாரம் என்ற எங்க சொன்னாலும் எனக்குன்னு டக்குன்னு சொல்லிட வேண்டியது. அந்த சின்ன வயசுல வியாக்கரம் இது சம்ஸ்கிருதம் வாசிங்கன்னா ஒரு 300 பக்கம் அமரகோஷம் டிக்ஷனரி நொற்று. சின்ன விவகாரம்னா சாதாரணமா இது அது இல்லை, அமரகோஷங்கிற இந்த டிக்ஷனரி அமரானு தேரா தேவா அப்படின்னு ஆரம்பிச்சு நொற்று தான். இப்படி அப்ப அர்த்தமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. சப்தமஞ்சரி நொற்று பண்ணுக்கோ, தாத்து மஞ்சரி நோட்டு பண்ணிட்டு. அப்ப பையனுக்கும் தெரியாது, இவ பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்கார், அவருக்கும் அர்த்தமாக நோட்டு பண்ணிவிட்டான். ஆனா இது உபயோகப்படுத்துறப்ப நமக்கு நல்லா தெரியுது, இதனுடைய உபயோகம் நல்லா தெரியுது. ஆகையால் நோட்டு பண்றதுன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிறது, எப்ப எது இருந்தாலும் இது இங்க இருக்கு புஸ்தத்தை பார்க்காம நோட்டு பண்றது. நம்ம நாட்டுல பண்டித்தாள்னா அவ மூவிங் லைப்ரரிஸ், புஸ்தகஸ்தாரியகாலே சமயாத்தே நசா வித்யா நதனம். புஸ்தகத்துல இருக்கிற படிப்பும் பேங்க்ல இருக்கிற பணமும் சமயத்துக்கு உபயோகப்படாதுன்ட்டு. சரி, இப்படி பண்றல, பேங்க்ல இருக்கிற பணமும்னா அது அங்க இருக்கு, போன சமயத்துல லேட் ஆயிடுத்தம்மா, ஏடிஎம்ல போனேன்ல கார்டு உள்ள போயிட்டு வரலன்னா அதுபிற காசு இங்க இருந்து வாங்க போறேன். எத்தனையோ கஷ்டங்கள், நம்ம கையில காசு இருந்தா தான் இருந்தா போல கணக்கு, வேற எங்க இருந்தாலும் அது வந்தா வரலாம் இல்லைன்னு இல்ல, இப்படி ஆயிடுவேன். அதே மாதிரி நம்ம நாட்டுல புஸ்தகம் படிப்புன்னு என்ன அர்த்தம், நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்றேன் அப்புறம் சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. குருவை கேட்டதுமே டக்குன்னு சொல்லி பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் ஆனாலும். என்ன சார் நினைச்சுட்டு இருக்கேன், அதான் தட்சிணாமூர்த்தி உபாசனம். இப்ப நம்ம படிக்கிறோமே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், அந்த நிலை வரணும். அதனால அவருடைய மந்திரம் என்ன? மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்சா, மஹ்யம் எங்களுக்கு, மேதாம் மேதாம்னு ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி, புஸ்தகத்துல எத்தனை பக்கம் இருந்தாலும் எந்த மூலையில எந்த கோணத்துல இருக்குன்னு எடுத்து சொல்லணும், பார்த்து சொல்றது இல்ல, ஓ அதுவா டக்குன்னு எடுத்து சொல்லணும். அப்படிப்பட்டதான அறிவுக்கு மேதான்னு பேர். இதத்தான் இப்ப இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்க, இந்த மாடர்ன் பாஷையில் ஐக்யூ அப்படிங்கிற பார்த்தால இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் அப்படின்னா, அந்த என்ன கோஷன்ட் அது, 10 கேள்வி கேட்பான், 8 கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டேன்னா உங்க கோஷன்ட் 8, 10க்கு தான் போடுறேன், 8 கோஷன்ட். சில பேர் 2 சொல்லுவா, 2. அப்ப விவகாரம் என்னன்னு, இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு, எதை சொன்னாலும் டக்குன்னு எடுத்து சொல்லக்கூடியதான திறமை. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? மேதாசக்தி. ஸோ கம்ப்ரஸ்டு மெமரி. நம்ம எத்தனையும் நமக்குள்ள இருக்க அந்த சமயத்துல எடுத்ததுன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறது. இது போல சில பேர் என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு ஸ்லோகம் சார் கழுத்துல இருக்க வரல, என்ன வெட்டிய பார்க்க முடியும், சில பேர் கழுத்துல இருக்க வரலையே வரலையேமா, அது இல்ல. அப்படி அந்த தட்சிணாமூர்த்தி உபாசனத்தில் நமக்கு கிடைக்க கொடுக்கிறது என்ன? மேதா. இது ஒண்ணு. அதே மாதிரியே இன்னொன்னு இருக்க, எதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு அந்த சமயத்துக்கு தகுந்தா போல சமாதானம் சொல்லிவிடுவான். அது ரைட்டா தப்பா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. என்ன இப்படி, அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணினா, இந்த ஒருத்தர் சமுத்திரத்துக்கு அழிச்சுன்னு போறேன், அழிச்சுன்னு போனதுமே அவனுக்கு ஒரு டவுட் வந்துருது. சாதாரணமாக சின்ன பள்ள நோண்டினாலும் அங்கேருந்து நிறைய மண் இருக்கு, இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு, இந்த மண்ணெல்லாம் எங்கே போட்டா அப்படின்னு கேட்டேன். இவர் சமுத்திரத்தை நோண்டி இருக்கான்னு சொன்னேல, சகரபுத்திரால் நோண்டினார்னு சொல்றல, அது இருக்கட்டும், நோண்டினா நோண்டட்டும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இவ்வளவு மண்ணும் எடுத்தாரு எங்க போட்டான்னு. இவர் பார்த்தார் மாத்தார், அக்கறையில போட்டான். அக்கறை எங்க இருக்குன்னா அதான் தெரியலையேட்டார். சமாதானம் என்னன்னு, சமாதானமா இது சமாதானம் இல்லது, அந்த பையனுக்கு அந்த சமயத்துக்கு புரியலாமல் ஒண்ணு சொல்லிவிட்டார். அப்பதான் இதுக்கு என்ன பேரு, இப்படி சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல பேசி அவளுக்கு திருப்தி படுத்தக்கூடியதான ஒரு நிலை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பிரஜ்ஞான்னு பேர். இப்ப என்ன சொன்னேன் முன்னால, மேதான்னு ஒண்ணு பிரஜ்ஞான்னு ஒண்ணு. மேதாங்கிறது வந்து ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி, அது எப்பொழுதுமே ஷியூரா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், என்ன புஸ்தகத்துல இருக்கிறது பிராமணிக்கமா இருக்கிறது. இந்த பிரஜ்ஞான் இருக்கு பார்த்தீங்களா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சமயத்துல ஒரு மாதிரி சொல்லிவிட்டு தப்பிச்சுன்னு வந்துடுறது. இந்த ரெண்டும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேணும். இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடியவர் யாரு? தட்சிணாமூர்த்தி. ஆகையால் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷம் இது. இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். சரி, ஏன் சரி, எத்தனையோ மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கல, என்ன விசேஷம்? ஏன் ஆலமரத்துக்கு வட வீட்டபீனோ, வடவருஷத்துக்கு கீழத்தான் ஆலமரத்துக்கு கீழத்தான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன், எதற்காக ஆலமரம் கேட்கலாம். சாதாரணமாக அவர் பெரிய ஆலமரம் சார். நான் ஒருத்தர் கேட்டேன், ஐயா என்ன வையறீரா என்ன துதிக்கிறீரான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னா, ஆலமரம்னா ரொம்ப பெரிய மரம், அதுக்குள்ள 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம், பெரிய மரமா இருக்குமே, ஏனால் நிழலை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், உட்காரலாம், எல்லாருக்கும் வசதியை கொடுக்கறது. இது துதிக்கிறதா இருந்தா, ஆனா வையறதா ஆலமரம்னு வச்சா என்ன தெரியுமா, நான் ஆலமரத்துக்கு கீழே இந்த எந்த மரமும் வளர்க்காது, முளைக்க முளைக்காது. அதனால இவர் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டார்னு அர்த்தம், இன்னொருத்தர வளர விட மாட்டாருங்கிற அபிப்பிராயத்துல ஆலமரம்னு சொல்லு. கிளாஸுக்கு வந்தாதான் புரியுங்கல. ஏன்னா சில சமயத்துல நம்ம ஸ்தோத்திரம் பண்றா போல பண்ணுவான், ஆனா உள்ளூர இடக்க பேசுவார், அது பெரிய ஆலமரம்னா அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் தங்கிட்ட இருக்கு, ஒருத்தருக்கு 1 பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டார், ஒருத்தருக்கும் வழி காட்ட மாட்டார், அப்படிங்கிற இடத்துலயும் ஆலமரம்னு சொல்றது வழக்கம் உண்டு. ஆனா வஸ்துதா இங்க ஆலமரம்னு சொல்றதுக்கு பகவான் ஏன் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆலமரம் ஒண்ணுதான், அது வந்து வேறு கீழே மட்டும் இல்ல, அதான வேற மேலிருந்து வரும் அந்த ஆலமரத்துக்கு விழுதுகள். அது என்ன ஆச்சுன்னா, அது இன்னொரு மரமாகும், அது இன்னொரு மரமாகும். அதே மாதிரிதான் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர் என்னிடத்திலிருந்து வரக்கூடியதான சிஷ்யால் என் மாதிரியே தனித்தனி ஆயிடுவார், தனக்கு சமானமான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துக்காக அப்படிப்பட்டதான ஆலமரத்தை கீழே உட்கார்ந்துருவார். ஏன் சார் இங்கே உட்கார்ந்து, சில கணபதியும் பார்த்தீங்களா ஆலமத்தரணியர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவார். காரணம் இதுதான், அந்த ஆலமரத்துக்கு மேல வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த காத்து பட்டாலே சரீரத்தில் இருக்கக்கூடியதான சில வியாதிகள்லாம் போயிடும். எந்த வியாதிகள்? மனசு சரியா இல்லாம இருக்கக்கூடியதான வியாதிகள், பிரெயின் டெவலப்மெண்ட், அவைகள்லாம் போறதுக்குன்னு சிலது சொல்லியிருக்க தந்திர சாஸ்திரங்கள், அது இருக்கட்டும். இப்ப விவகாரம் என்னாச்சுன்னா, இவர் ஆலமரத்தரையில் உட்கார்ந்துட்டு இருக்கார், உட்கார்ந்துட்டு இவாளுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைச்சார். அப்படி கிம் உபதேஷ்டவ்யம், என்ன உபதேசம் பண்றது அப்படின்னு யோஜனை பண்ற. உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும். இவாளுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஆத்மாராமாளா இருக்கா. அவளை துதித்து கொண்டு என்ன எதற்க உட்காரணுங்கிற அபிப்பிராயத்துக்காக என்ன வழிபட்டாலே தவிர அவளுக்கு அறிய வேண்டியது ஒன்றும் கிடையாது. வேதங்களோ உபனிஷத்துகளோ இதிகாசங்களோ புராணங்களோ எல்லாமே அறிந்தவர்கள் சனகாதிகள். ஆகையால் அவளுக்கு தனியாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம சொல்லணும்னா அவ வழியாக உலகத்துக்கு சொல்லணும். அர்ஜுனனுக்கு பகவான் கீதையை உபதேசம் பண்ணினார், அர்ஜுனனுக்கு மட்டுமா, நமக்கு உலகத்துக்கு சாதாரண மனுஷியாளுக்கு உபதேசம் பண்ணினார். தர்மபுத்திரருக்கு பீஷ்மாச்சாரியர் பகவன் நாமாவை சொன்னார். எதற்காக, தர்மபுத்திரர் மனசுக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். அவருக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய கவலையும் போகணும், மனசு நிறைவு பெறணும் என்பதற்காகத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார். வியாசாச்சாரியால் அது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார். அதே மாதிரியே இவர் பார்த்தாரா உபதேசம் பண்ணணும், எதை பத்தி பேசுறது சப்ஜெக்ட் அவருக்கு இன்னும் டிசைட் ஆகல. ஏன் சார் மௌனமா இருக்கார் தட்சிணாமூர்த்தின்னர், எதை பத்தி பேசணும்னு அவருக்கு தீர்மானம் ஆகலன்ட்டார். ஒரு கவி சொன்னார், நான் எதையும் புதுசா சொல்லல, எல்லாம் ஆச்சாரியால் சொன்னதான். அவர் என்ன சொல்றார், அப்படி யோஜனை பண்றாரா எதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. உலகத்தை பத்தி பேசுவோம்னு ஆரம்பிச்சா இங்க இருக்கிறவ எனக்கு பாடம் சொல்வா, நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம். விவகாரம் முழுக்க யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாக்ரதிதம் யமி அப்படின்னு உலகத்துல என்னென்ன விஷயம் அதை பத்தி சொல்றதுன்னு சொன்னா உலகத்துல இருக்கிறவ ரொம்ப கட்டிக்காரன், எந்த குதிரை எந்த வேகமா ஓடும் அது பகவானுக்கே இவாதான் சொல்லித்தரேன். அதே மாதிரி பாருங்க ஷேரு, அந்த ஷேரு மட்டுமல்ல மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ், என்னமோ புதுச்சு புதுச்சா இவன் கண்டுபிடிச்சுட்டே இருக்கான், அதையும் இது விளையாடிட்டே இருக்கான் விவகாரங்கள். இதெல்லாம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கட்டும், சாதாரணமா யாருன்னு ஐஐடியில ஃபர்ஸ்டா படித்தவன் அங்கே போறான், இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுக்கு இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டாக விவகாரம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல போய் ஏன்னா அங்க நிறைய காசு வருது யோஜனை பண்ணிருக்காரு. ஸோ லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஜனங்களுக்கு, அவளுக்கே தெரியும். ஏன் அவளுக்கு தெரியும் தெரியுமா, அவளுடைய மனசுல பணத்தாசை இருக்கு. பணத்தாசை எனக்கூடியதான பிசாசி புடிஞ்சிருக்கு, எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு அதிகமான காசு சம்பாதிக்கணும் என்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு தானே கஷ்டப்பட்டு அதை அறிஞ்சிருக்கான். ஆகையால் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. சரி, இந்த உலகத்தை பத்தியே வேண்டாம் சார், பிரம்மத்தை பத்தி பேசுவோம். அதாவது நம்ம சொல்லாமன்னார், அதை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதை அனுபவிக்கலாமே தவிர பேச முடியாது. இப்போ விவகாரம் என்னடாண்ணார் இப்படியே நினைச்சுட்டு மௌனமா இருந்துட்டாராம். அதனாலதான் மௌன வியாக்கியா பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம். ஏன் மௌன வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் பேசிக் கொண்டிருக்க. சாண்டவராய சுவாமிகள் சொல்ற, தூங்காமல் தூங்குவது என்னமோ, தூங்காமல் தூங்குறது. அதே மேல இங்க எப்படி பேசாமல் பேசிக் கொண்டிருக்க, தி சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ்னா அது ரொம்ப கஷ்டம். வெறும்னு அசையாம ஒரு சத்தமும் இல்லாம இருந்தா பாருங்க, அப்ப ஒரு சின்ன சத்தமா இருந்தாலும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அந்த சப்தமானது அந்த மௌனமா இருந்து பழகணும். நீங்க ஆத்துல இருந்த போதிலும் பேசாமல் இருந்து பாருங்க, அந்த பேசாமல் இருக்கிறதா மனசுல எண்ணங்களும் உதிக்காமல் இருக்கணும், அதுதான் நிஜமான சைலன்ஸ். ஏதோ நம்ம வாயாம வாயில பேசாம இருந்தா மனசுல எத்தனையோ கவலைகளா, அது வரலையே இது வரலையே இதாகலையே இது என்னாச்சோ, அவ இப்படி இருக்காளோ இவ இப்படி இருக்கா, இப்படி எல்லாம் மனசுல கவலைப்பட்டுன்றது அது சைலன்ஸ் இல்ல, ஒரு எண்ணமும் மனசுல வரப்படாது. அப்படி இருக்க கத்தன்றால் அதுதான் நிஜமான மௌனம். மௌனம்னு சொன்னா என்ன அர்த்தம், முனியினுடைய பாவம் மௌனம். முனிவர் எப்படி இருக்கார், புலன்களை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி இருக்கார். கண்ணுகள் எதையும் பார்க்கல, காதுகள் எதையும் கேட்கல, ஒரு புலனும் ஒரு வேலையும் செய்யல, மனசும் தன் செயலை பண்ணலை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரபுரம் இருக்க, அதான் மௌனம். அந்த மௌனத்தினாலேயே வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். என்னமா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், ஐயா உலகதாத்தாங்கள் இத்தனை வித்தியாசங்கள் இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கல, இத்தனையும் எங்கே வந்து நிக்கிறது, இந்த ஆத்மாவில வந்து நிக்கிறது. ஆத்துல காலம் எழுந்ததுமே காஃபி மேக்கர் இருக்கு, ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமும் இருக்கு, கரண்ட் இல்லைன்னா இத்தனையும் இருந்து பொம்மையா இருக்குது. அது உபயோகப்படும், அது வெளியிலையும் போட முடியாது, எனக்கோ கரண்ட் வரும். ஆனா என்ன வராத பதியா அதை உபயோகப்படுத்த முடியாது. அப்படின்னா ஆயிடுத்து, அப்ப விவகாரம் என்ன, இத்தனையும் இருந்து அந்த சக்தி இல்லாத போனால் எப்படி பிரயோஜனம் இல்லையோ, அதே விதமாகத்தான் நமக்கு அப்பாற்பட்டதாக ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியினால்தான் எல்லாம் இயங்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். அது எப்படி இருக்க? மௌனம். ஒரு நாளைக்கு ஏழு எட்டு வெள்ளக்காரால் வந்தா பகவான் ரமண மகர்ஷிட்ட, அவ வந்து என்ன பண்ணினா பகவான் கிட்ட சொல்லி கொடுத்தா, எப்படின்னு எங்களுக்கு சைலன்ஸ பத்தி பேசணும், நீங்க சைலன்ஸ்னா எப்படி, அதனால பிரயோஜனம் என்ன, எப்படி சைலண்டா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட சாரிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு எட்டு மணிக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு, வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் சாதாரணமா காலம் நீட்டு சாஞ்சுன்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். இவ சொல்ல போறார் சொல்ல போறார் சொல்ல போறான்னு பார்த்துட்டே இருக்கார். காலமே ஒரு மூன்று மணி ஆயிடுத்து, எழுந்து போயிட்டே இருக்கார் விவகாரம் முழுக்க. என்ன சுவாமி, நாங்கள் சொல்லணும்னு சொல்லிருக்கோம், இந்த நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க சொல்ல போறேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே இருக்கிறே சொல்லலையே. இந்நேரம் நீங்க இருந்ததுக்கு தான் சைலன்ஸ் பேருன்ட்டார். இந்நேரம் எதிர்பார்த்துட்டு எப்ப வருமோ வார்த்தை, எப்ப வருமோ வார்த்தைன்னு வந்துட்டு இருக்கல, இதை தவிர வேற என்ன இருக்க? ஆகியால் உங்க மனசானது வேறெங்கும் அலையாமல் ஒரு இடத்துல ஒரு முனையா இருந்தது இருக்க, இதுதான் சைலன்ஸ். ஓ, சைலன்ஸ பத்தி பேச முடியாது. இது அதே விதமாக அந்த உள்ளூர இருக்கக்கூடியதா இருந்த சாஸ்வதமான அபாதமான ஒரு மௌனம் ஆத்ம தத்துவம் இருக்கே, இதத்தான் உபநிஷத்து அந்யாவா தோவி முஞ்சதா அமிர்தத்ய ஏஷசேது. அனாவசியமாக புலனை உபயோகப்படுத்தாதீங்க, கூடிய மட்டும் அதை சேர்த்து ஒரு இடத்துல நின்னுங்க, உங்க மனசை ஒரு இடத்துல நிறுத்தி வைங்கோ. அது எங்கேயாவது இருக்கா? ஓங்காரத்துல இருக்கலாம், உங்களை இஷ்டமான தெய்வத்துல இருக்கலாம், முருகன் இடத்துல இருக்கலாம், அவருடைய வேல்ல இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, ஆனா ஒரு இடத்துல நிக்க வச்சவளையானால் உங்களுக்கு ஆனந்தம் தானா தெரியும் அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார. மௌன வியாக்கியா பிரகடித பரம்பிரம்ம தத்துவம் யுவானம் பிரகடித பரபிரம்ம தத்துவம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மௌனமா தான் இருக்கார். ஆனா எல்லோருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பரபிரம்ம தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காராம். பரபிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், எல்லாத்தையும் உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை என்னமா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, கையில சின்முத்திரையை வச்சுட்டு இருக்க. சின்முத்திரை என்னன்னா, இப்படி இந்த ஆள்காட்டை வரலையும் இந்த கட்டை வரலையும் ரெண்டு ஒன்னா சேர்த்து மூணு வரல விளக்கு. இந்த சின்முத்திரான்னு பேருக்கு சித்துன்னா சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை சொல்லக்கூடியதான முத்திரை. சாதாரணமாக இந்த விரல் என்ன பண்றது, ஆள்காட்டி விரல், இது நீ நீ நீன்னு எல்லாரையும் சொல்றோம், எல்லாரையும் நீன்னு கூட்டுப்படு. அதே போல இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்ட விரல், இது நம்மளா சொல்றது, நம்மள எப்படி சொல்றதுங்கிற அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா, அங்குஷ்ட மாத்திர புருஷா. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இதயத்தினுடைய சைஸ் என்ன, அவாவாளுடைய கட்ட விரல் அளவுக்கு தான் இதயத்தினுடைய சைஸ். அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான, அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் இருக்கே, அதான் நீங்க. இப்ப கரண்ட்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். அதுதான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே அர்ஜுன திட்டதி. அந்த ஸ்வரூபம் நீங்க, எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். சோ தத்துன்னு எதை சொல்றேனோ அது இந்த கட்ட விரல், தொம்முன்னு எதை சொல்றீங்களோ அதை நீங்க எல்லாரையும் நீ நீன்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல தொம்முன்னு பேர். இந்த தத்துவம் தொம்மும் ஒன்னா சேர்றது இந்த ரெண்டு, தத்துவம் தொம்மும் சேர்ந்தா இந்த முதிரையானது ஏற்படுறது. அந்த பிரம்மமானது நான் நான் எஞ்சான் உடம்புக்குள்ள நீ இருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்காயே, எஞ்சான் உடம்புல மட்டும் இல்ல எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்காய் அப்படின்னு சொல்றதுக்கு தொம்பதார்த்தத்தோட தற்பதார்த்தமானது சேர்ந்தது. அப்ப என்ன, பராகந்தா வடிவமா அழுத்து ஜீவனுடைய ஒரு கட்டுப்பாட்டை எல்லாரையும் வெளிநோக்கி எல்லாரையும் காண்பித்துக் கொண்டிருக்கான் அல்லவா, நீ நீனு எல்லாரையும் காமிச்சு கொண்டிருக்கானே, அது உள்ள அடங்கித்துன்னா பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துன்னா இவனுக்கு இருக்கக்கூடியதான மும்மலங்களும் போயாச்சு. மும்மலங்கள் ஆணவமலம் காய்கமலம் கார்மணமலம் எனக்கூடியதான மும்மலங்களும் போயிடுத்து, ஏன் பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துட்ட. இப்ப ஒரு மனுஷன் இந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட ஒன்னா சேரணும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை காமிச்ச, அப்பத்தான் இவன் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம் என்கிறதையும் சொன்னார். நன்னா இருக்கு. ஆனா இந்த மூணு வரல ஏன் சார் மேல நீட்டிட்டு இருக்கான்? அதுவாப்பா, உலகம் எல்லாம் எப்படி இருக்கு, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு முக்குணங்களோட இருக்கு. இந்த மூணு குணங்களையும் தாண்டி யாரு போறானோ அவன்தான் குணாதீதன். சோ குணாதீதனா இருக்கணுமையானால், இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இவன் இருக்கணுமையானால், அப்பொழுதுதான் அந்த ஸ்வரூபத்தை தாண்ட முடியும். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை ஜீவ பிரம்மக்கத்தை அடைவதற்கு நீங்க வேண்டியது உங்களுக்கு இருக்கக்கூடியதான மூணு குணங்களையும் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்லிக்கொண்டே என்னிடத்துல வந்தேன்னா உங்களுக்கு பயம் இல்லை, நான் அபயத்தை கொடுக்கிறேன்னு அபயமுதிரையும் அப்படி வச்சுட்டு இருக்கேன். அபயமுதிரைன்னு இப்படி அந்த அபயமுதிரத்தோட சேர்ந்துதான சின்முதிரையை வச்சுட்டு இருக்கேன். அத மௌனம் வியாக்கியா பிரகடித பரம்பிரம்ம தத்துவம் யுவானம். யுவாவா இருந்திருக்கார், வயதானவரா இல்ல, ஏன் யுவாவா இருந்திருக்கார்? எல்லா காரியமும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு, உங்களை கடத்தேக்கக்கூடியதான சாமர்த்தியம் என்னிடத்துல இருக்கு என்று காண்பித்துக் கொண்டு யுவாவா அந்த வேஷம் போட்டிருக்கார். ஆனா அவர் யுவாவா இருக்கார், முன்னால இருக்கிறவா எப்படின்னர் யுவா. இந்த சிஷ்யால் சனக சனந்தனாதிகள்லாம் சின்ன குழந்தைகள்லாம், ஆனா அவளுடைய வயசு என்னன்னர் முதல் முதல்ல பிரம்மதேவர் உலகத்தை ஆரம்பிக்கிற காலத்துல முதல்ல உண்டு பண்ணவாள் அவா. அதுக்கப்புறம் பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ண சொன்னார், பிரம்மதேவர் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணது யாரு? சனக சனந்தனாதிகளை. அவளை கேட்டார், கல்யாணம் பண்ணிட்டு நீங்க உலகத்தை வளர்த்துருங்கன்னு, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாங்க இருந்து விட்டேன். அப்பா சொன்ன பேச்சு கேட்கலங்கிறல, நல்ல வழிக்கு கேட்காதவரை பரவாயில்ல விவகாரம் என்னடா. அவர் அப்படியே இருந்துட்டார். அதுக்கப்புறம் நாரதரை சிருஷ்டி பண்ணினார். அவர் என்ன பண்ணார்னார், எனக்கு இது பிடிக்கல சுவாமி, எனக்கு பகவத் பக்தி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாராயண சப்தத்தை சொல்லணும் என்று போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மரீச்சி முதலிய பிரஜாபதிகளை உண்டு பண்ணினா, சுவயம்பவமனு சுவாரோச்சிடமனு சாத்விகமனு ரைவசமனு தாமசமனு. அதற்கு பிறகு அவளால உண்டானதான் இந்த உலகங்கள் எல்லாம். அதனாலதான் அத்தியத்தை பிரம்ம அத்திய பிரம்மண திரி வராதே ஸ்வேதவராக கல்பய வைவஸ்வத மன்மந்தரே. இந்த வைவஸ்வதமனும் இப்ப இருந்துட்டு இருக்கார். இதுக்கப்புறம் சாவர்ணிகமனு வரப்போறார். இந்த மனுக்கள் எல்லாம் சுட்டி பண்ணின பிறகுதான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. சோ முதல் முதல்ல உண்டானவர் யார் சார்? சனக சனந்தனாதிகள். சோ இருக்கிறதுக்குள்ளே ஓல்டஸ்ட் பீப்புள் யாரு? இவதான். அதான் விருத்தா சேஷ்யா குரு யுவா. அவரு வசிஷ்டாந்தே அந்த வசதி கணை அந்த வாசின்னு சிஷ்யால் அர்த்தம். இந்த சிஷ்யன்னா எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு ரெண்டு மாசத்துல தான் அவரு போய் பார்த்துட்டு இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம்னு டெலிபோன்ல கேட்டு, இவாளுக்கு பேர் சிஷ்யாளா? சிஷ்யாள்னா யாருன்னா கூடயே இருக்கணும். அந்தேவாசி அந்தே சமீபே வசதி அந்தேவாசி. என்ன நிறைய விஷயங்கள் பாடம் சொல்லி அறியறது இல்ல நம்ம ஊர்ல. தர்மம் தர்மம் எப்படி அறியணும்? கூட இருந்து அறியணும். சொல்லி கொடுத்து வழக்கம் இல்ல, கூடவே இருந்து. வால்மீகி மகர்ஷி காலம் எழுந்து ஸ்நானத்துக்கு போறாராம் 3:30 மணிக்கு. சிஷியன் பின்னால ஓடுறான், பாத்திரத்தை எடுத்துட்டு துணியை எடுத்துட்டு வர. அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கார்? நம்ம இங்கிருந்து 20 கிலோமீட்டர் நடந்தோம்னா, மார்னிங் வாக்க நடந்தோம்னா எங்க இருக்கும்? அந்த இந்த நதிக்கு, சரையூர் நதிக்கு போலாம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணி சந்தியாவதனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல போறார். ஆனா கொஞ்ச தூரம் போனார், ஒரு 4 நாளோட 10 கிலோமீட்டர் போயிருப்பார். அங்கே இந்த தமசா நதினு ஒரு நதி வந்தது, அதை பார்க்கிறாரா? பார்த்ததுமே பிரசன்னாம்போ தன் மனுஷ்ய மனோ யதா. எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த ஜலம், எப்படி இருக்கு? நல்லவர்களுடைய நல்லவர்களுடைய மனசு எப்படி தெளிவா இருக்கோ அது மாதிரி இருக்கு. ஓஹோ, இங்கேயே ஸ்நானம் பண்றோமே அப்படின்னு நினைச்ச அந்த சிஷ்யன்ட சொன்னார். ரைட்டுன்னு தான் என் 10 மைல் நடமிச்சிருந்தானே சன் மனுஷ்ய மனோ யதா அப்படின்னு சரின்னு ஸ்நானம் பண்ணினார். தீபங்கள்லாம் பண்ணினார். டக்குன்னு அங்கேருந்து ஒரு வேடம் வந்தான், 2 பட்சிகள்ல ஒரு பட்சி அடிச்சுட்டான், ஒரு பட்சி அழுதுட்டே கீழே விழுந்தது. விழுந்ததுமே என்ன ஆச்சுன்னு இவர் கோபம் வந்துட்டு மனுஷாத பிரதிஷ்டான் காமமோஹிதம். 2 பட்சிகள்ல ஒரு பட்சி ஆண் பட்சியை வெட்டி கீழே தள்ளிவிட்டியே, இதனால பெண் பட்சிக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு. அப்படி காமமோகித்தால இருக்கக்கூடியதான பட்சிகள்ல ஒண்ணு கொண்டுட்டியே, நீ சௌக்கியமா இருப்பாயா அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்புறம் அவரே பார்த்தாராம், அது பாட்டுக்கு அது பேசிட்டு இருக்கு, இவர் பாட்டு இவன் தொழில இப்ப பண்ணியிருக்கோம். நடுவில் நம்ம அதை பார்க்கப்படாத நம்ம பார்த்தோம், ஏன் கோபம் வந்தது எனக்கு? எனக்கு கோபம் வரலாமா? அது பாட்டுக்கு அவன் பண்ணிட்டான், ஏதோ நடக்கிறது, ஏன் கோபம் வந்தது அப்படி யோஜனை பண்ற. அந்த கோபத்தோடயே நம்ம கோபிச்சுண்டு தப்பே நினைச்சுண்டு ஆத்துக்கு வர பர்ணசாலைக்கு வந்ததுமே, பர்ணசாலையில இவர் எதிர்பாராம பிரம்மதேவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காராம். என்ன சுவாமி நம்ம ஆத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்களேன்னார். எங்க ஆத்துக்காரையே நீங்க சொல்லிட்டீங்களே அதனாலன்ட்டார். அவர் விவகாரம் என்ன, இதுவரைக்கும் இந்த சரஸ்வதியானவள் லோகத்துல எங்கேயும் வரல, அனுஷ்டபுருவத்தம் இருக்கு பார்த்தல, இது இந்த லோகத்துல வேதங்கள்ல தான் இருந்தது. வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம், முதல் முதல்ல எழுதப்பட்டதான காவியம். அப்படிப்பட்ட பாரதத்துல ராமாயணம் வருது, ராமாயணத்துல பாரதம் வரல. ராமாயணம் பாரதத்துக்கு ரெண்டுல ஏது ஓல்டஸ்ட், ராமாயணம் தான். ஏன்னா அந்த ஆதி காவியமா இருக்கக்கூடியதா அந்த இதுல இது வரைக்கும் வேதத்துல மட்டும் இருந்ததான அந்த 32 அக்ஷரம் விரத்தத்தை அந்த செய்யுள்ள நீங்க மானிட்டாத பிரதிஷ்டாந்தம்னு சொன்னீங்களே, நீங்க எப்படி உங்களுக்கு வந்தது? ஆகையால் எங்க ஆத்தகாரி சரஸ்வதியின் அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ராமச்சரித்திரத்தை எழுதணும். அந்த ராமச்சரித்திரம் எப்படின்னு, ந தேவாகரதம் பவிஷ்யதி, நீங்க எதை சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும். எப்படி ஒரு பார்த்தல, நதேவாக அனுதம், உங்க வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது அப்படின்னு என்ன நடக்க போறதோ அது முழுக்க முழுக்க அவருக்கு டிவியில காமிச்சார். அப்படியே தெரியாது, அவர் அப்படியே பார்த்துட்டே எழுதுறார் என்ன நடக்க போறது. இன்னும் நடக்கல, ராமன் இன்னும் பிறக்கல. ராமாயணம் எழுந்த காலத்துல முன்னாலே எழுதி விட்டார், எழுதி வச்சு விட்டு இது இன்னும் ரிலீஸ் பண்ணப்படாது. இப்ப என்ன பண்ணிதான் தெரிஞ்சு போயிட்டு ராமனுக்கு விவகாரம் முழுக்க அப்படியே வச்சுட்டு இருந்தார். லவகுஷால் வந்த பிறகு அவளுக்கு எடுத்து சொன்னாராம், அந்த எழுத்து சொல்லி அந்த லவகுஷால் அழகா அதை பாடிண்டே எப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன். ராமனுக்கு லவகுஷால் தன்னுடைய குழந்தைகள்னு தெரியாது, லவகுஷாலுக்கு எதிர்க்க கேட்டு இருக்கிற ராமன் தன்னுடைய அப்பாரு தெரியாது, அவரை பத்தி பாடுறேன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த குழந்தைகள் எப்படின்னா ஏதோ நம்ம குரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாடிட்டு இருக்கார், எதுக்கு சாக்லேட்டுக்கும் வாழைப்பழத்துக்கும் வாழ்க்கொள்ளும் தெரியாது. அழகா பாடிட்டு இருக்காவா, நல்ல காத்திரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட், ரொம்ப நன்னா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு கிடையாது. யாராவது நன்னா இருக்குன்னு என்கரேஜ் பண்ண, ரொம்ப நன்னா பாடுறப்பா பாடு அப்படின்னா குழந்தைகள் பாடிண்டே இருக்கா. ராமன் பாக்குறார், பட்டாபிஷத்துலாம் இருந்துட்டு இருக்கார், மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் சிம்மாசனத்துல, ஒவ்வொரு அடியா கிட்ட 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 வந்து அந்த குழந்தைகள் பாடுற இடத்துல அவ காலடியில உட்கார்ந்துட்டு இருக்காரா சக்கரவர்த்தி திருமகர். இப்படி பண்ணலாமா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சுமந்திரர் சொல்றார். தசரதர் காலத்திலே இருந்த மந்திரி அவர் சொல்றார், மமா விதூதிகரம் பிரகட்சதே மகானுபாவஸ்தரிதம் நிபோததா, நீங்க இருங்க எனக்கும் மனசு நிம்மதி கொடுக்கும். கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான ராமனுடைய மனசுல மனசு நிம்மதியை கொடுத்தது இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்ன கூட்டம், அப்புறம் கதை உங்களுக்கு தெரியும் விவகாரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அந்த சிஷ்யன் தமசா நதி தீரத்துல போகும்பொழுது எப்படி பின்னால போனாரோ அதே போல சிஷ்யன் தான் என்ன அர்த்தம், பக்கத்திலேயே இருந்துருக்கணும். அந்தேவ சதிருஷி கடை அந்தே வசத்து, பக்கத்திலேயே இருந்துட்டு எல்லாவற்றையும் அறிந்ததாக வசதிருஷி கடை அவருத்தம் பிரம்ம நிஷ்டை ஆச்சாரியேந்திரம், எல்லாவற்றையும் சுலபமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதான நாக்கு தெரிஞ்சவர். சில பேர் எண்டா வேற கேட்டோன்னு உண்டு கேட்டோன்னு கேள்வி முன்னால் நமக்கு தெரிஞ்சிருந்த 4-5 விஷயமும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார், இவர்கிட்ட கேட்காம இருக்கிறதே தேவைன்னு ஆயிடும். அப்படி சில பேர் இருக்க, அப்படி இல்லையா, நீங்க சொன்னதுமே எவ்வளவு வேணுமோ எவ்வளவு சொல்லணுமோ அதை மட்டும் அப்புறம் சொல்லுவார். அதனால அவளுடைய மனசுல ஒரு சந்தோஷம், சிஷ்ய ஹிருத்தாபஹாரக, சிஷ்யனுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான கொந்தளிப்பை தாபத்தை குறைக்கிறவர். அப்படிப்பட்டதான் ராஜாத்யேந்திரம். கரகலை தச்சின் முத்ரமானந்த மூர்த்தி, கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான சின்முத்ரை, சின்முத்ரையோட இருந்து முகத்தை பார்த்தாலே குருவானவர் எப்படி இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும். அதுக்காக யாரை பார்த்தாலும் சிரிச்சு அடி வாங்கிட்டு இருக்க கூடாது, பெண்களை பார்த்து சிரிச்சு வாங்கிட்டு அப்படி இல்லை. எப்படி இருக்கணும், அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆனந்தம் பிரசித்தமா இருக்கணும். வெளியில உள்ளூர ஒரு மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தேன், அந்த ஆனந்தமானது முகத்துல தோணணும், நிம்மதியா இருக்கணும். ஆச்சாரியேந்திரம் கரகலிதத்தின் முத்ரமானந்த மூர்த்தி ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம், ஸ்வாத்மா ராமம், என்ன ஸ்வாத்மா ராமம், இது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணம் இல்லாதவர், இது வேணும் அது வேணும் அவள்கிட்ட இருந்து இது வேணும் இவாள்கிட்ட இருந்து நானும் இதை சம்பாதிக்கிறோம் இந்த எண்ணம் இருக்கிறார். தனக்குள்ளேயே தான் சந்தோஷமா கொடுத்தது போறோம், நம்மளால முடிஞ்சது 10 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கோம் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர், தன்னிடத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கிறவர், இன்னொன்னு வேணும் எனக்கூடியதான எதிர்பார்ப்பற்றவர், ஸ்வாத்மாராமம் முதித்த வதனம் தட்சிணாமூர்த்தி மேடே ஈடேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படி தட்சிணாமூர்த்தியை பத்தி விசேஷமாக ஒரு ஸ்லோகத்துல என்னென்ன தட்சிணாமூர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் ஒரு ஸ்லோகத்துல தியான ஸ்லோகத்தை சொல்லிட்ட. இப்படிப்பட்டதான ஸ்லோகம் இந்த அஷ்ட தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் எனக்கூடியதான எட்டு ஸ்லோகங்களுக்கு தியான ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த தியான ஸ்லோகம் தான் தட்சிணாமூர்த்தி மகாமந்திரத்துக்கும் தியான ஸ்லோகம். இப்படிப்பட்டதான அழகான சுரூபம் வடவிட்டபீனவ மூலே வடவிருஷத்துக்கு கீழே இருந்து கொண்டு வயசாக இருக்கக்கூடியதான சனக சனந்தனாதி பிரம்ம நிஷ்டாளுக்கு தான் இருந்து கொண்டு குழந்தையாக இருந்து கொண்டு குழந்தைன்னு சொன்னா மனசுல ஒரு விதமான மாறுதல் இல்லாதவர், இது வேணும் அது வேணும் அப்படிப்பட்டதான அம்சம் இல்லாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருந்துட்டு பேசாமல் பேசிக்கொண்டு சின்முதிரையினாலேயே பேசிக்கொண்டு தன்னுடைய ஆனந்தமான ஒரு நிலையை காட்டிக்கொண்டு அவளை சந்தோஷப்படுத்தினதான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். ஆகிய சனகசனந்த ஆட்கொண்ட மாதிரி நம்மளையும் ஆட்கொள்வார், நமக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுப்பாருங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ரகசியம். இதுல தியான ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு பார்த்தோம். அதே